சமயத்த மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
வாழ்த்து அன்பானவர்களே, சாலமோனின் பிரசங்கி புத்தகத்தை இன்று முதல் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இது நம் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமையும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் நல்ல கர்த்தாவே, உமது வார்த்தைகளான வேத புஸ்தகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜீவன் உள்ள உம்முடைய வார்த்தைகள் மூலம் இன்றும் நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சாலமோனுக்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் இன்றும் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும் சத்தியங்களுக்காக, அருமையான பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜபத்திலே கலந்து என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், அருமையான அம்மாவையும் ஐயாவையும், அவர்களது வாழ்க்கை சரித்திரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஆத்தும சரீர வேதனைகளையும் நீரே அறிந்திருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலே அவர்கள் எதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறார்களோ அதை குறித்தே நீர் அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சாலமோன் ஒரு சிறந்த எழுத்தாளர். இது பெரும்பாலான வேத வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு காரியம்தான். இந்த பிரசங்கி புத்தகத்தோடு கூட நீதிமொழிகள், உன்னத பாட்டு போன்ற புத்தகங்களையும் சாலமோன் எழுதியிருக்கிறார். இந்த பிரசங்கி நீதிமொழிகளை விட முற்றிலும் வித்தியாசமானது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறோம், ஆனால் பிரசங்கி புத்தகத்திலே அவருடைய அறிவீனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் அவர் தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்தபொழுது தனது வாழ்வை பற்றி எழுதிய சுய சரிதை என்று கூறலாம். பிரசங்கி என்ற சொல்லிற்கு அர்த்தத்தை கவனிப்போம் என்றால் அது பிரசங்கிப்பவர் அல்லது தத்துவ ஞானி என்று பொருள்படுகிறது. நாம் தத்துவ ஞானி என்று கூறுவதையே தெரிந்தெடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் இதுவே தவறாக புரிந்து கொள்வதை தடுக்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. நாம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த புத்தகம் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தின் பின்னணியை பார்த்து அதன் தெளிவான நோக்கத்தை வரைபடம் போல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் வேதவசனத்தை கூர்மையாக கவனிக்கும் முன்னர் தொலைநோக்கி கருவியைக் கொண்டு மொத்தமாக நாம் பார்க்க வேண்டும். வேதத்தில் உள்ள மற்ற புத்தகங்களை இவ்வாறு காண்பதை விட இந்த புத்தகத்தை நாம் அதிகமாகவே தொலைநோக்கியை கொண்டு பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த புத்தகம் தேவனுக்கு தூரமான மனித தத்துவத்தை கொண்டிருக்கிறது. என்றாலும் இதன் முடிவு பகுதி சரியான வேதத்திற்கு ஒத்த முடிவை கொண்டுள்ளது. இதை போன்ற ஒரு முடிவைத்தான் ஒவ்வொரு தத்துவ புத்தகங்களும் உடையதாயிருக்க வேண்டும். பிரசங்கி புத்தகத்தின் இந்த காரியத்தை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் உள்ள அநேக வேதவசனங்கள் மற்ற வேதவசனங்களோடு முரண்பட்டது போல காணப்படுவதின் காரணத்தை அப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிரசங்கி புத்தகத்தில் உள்ள சில வசனங்கள் சில மக்களால் தவறாக எடுத்து பயன்படுத்தப்படுவதை பார்க்கும்பொழுது இது நமக்கு அச்சத்தை விளைவிக்கக்கூடியதாயிருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் இதிலிருந்து சில வசனங்களை எடுத்து மேற்கோளிட்டு காட்டுகிறார்கள். வால்டர் என்ற பிரெஞ்சு நாட்டு தத்துவஞானி இதற்கு எடுத்துக்காட்டாவார். வாழ்வில் எப்பொழுதுமே குற்றம் குறையை அதிகமாய் காண்கிறவர்கள் இந்த புத்தகத்திலிருந்து வசனத்தை எடுத்தாழ்வதை நீங்கள் பார்க்கலாம். இது தவிர அநேக சபை மக்கள் இதில் உள்ள அநேக வசனங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட விளக்கத்தையும் கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பொதுவாக மனிதர்கள் தேவனுடைய உதவியில்லாமல் மகிழ்ச்சியாயிருக்க பல வழிகளை முயற்சிக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் இன்று அவ்வாறு முயற்சிப்பதை நீங்கள் அனுதினமும் பார்க்கிறீர்கள். ஆனால் அது வீணாகவே சென்று முடிவடையும் என்பதை இந்த பிரசங்கியின் புத்தகம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சாலமோன் ஒரு ஞானிதான். அவனிடத்திலே தேவன் கொடுத்த ஞானம் இருந்தது. என்றாலும் மனிதனுக்கு தெரிந்த வழிகளிலே முயற்சிகளிலே அவரும் ஈடுபட்டு இறுதியில் அதன் முடிவை மாயையாயிருக்கிறது என்றே சொல்கிறார். மாயை என்ற சொல் பெருமை மற்றும் நோக்கமின்மை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. வாழ்க்கையிலே திருப்தி என்பதை மனிதனுடைய வழிகளிலே முயன்று தெரிந்து கொள்ள முடியாது. யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் நீதிமானாய் இருந்த பொழுதிலும் அவன் தேவன் பார்வையிலே பாவியாகவே இருப்பதை தேவன் அவனுக்கு காண்பித்தார். அதேபோல இங்கே பிரசங்கியின் புத்தகத்திலே சாலமோன் ஞானியாயிருந்த போதிலும் அவன் தேவனுடைய பார்வையிலே மூடனாகவே இருக்கிறான் என்பதை அவன் சாலமோனுக்கு காண்பிக்கிறார். இதிலிருந்து அநேக ஞானிகள், அறிவாளிகள், இறையியல் பட்டம் படித்தவர்கள், அறிவியல் அறிஞர்கள் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் எவ்வளவுதான் ஞானமுடையவர்களாயிருந்தாலும், ஞானத்தை வளர்த்துக் கொள்ள எவ்வளவுதான் முயற்சி எடுத்துக்கொண்டாலும், மறுபடி பிறக்காத ஒருவராக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே மூடர்களாகவே இருக்கிறார்கள். இது ஒருவேளை அறிவை முக்கியத்துவப்படுத்துகிற மக்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு காரியமாயிருக்கலாம். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடைய முடியாது என்றே பிரசங்கியின் புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு ஒருவேளை உலகம் முழுவதும் சொந்தமாயிருந்தாலும், இருதயத்திற்கு திருப்தி அளிக்கக்கூடியது என்று மனிதன் கருதும் எல்லா பொருட்களையும் நாம் உடையவர்களாயிருந்தாலும், அது எல்லாம் மாயையே. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையிலே நாம் திருப்தி கொள்ள முடியாது. உலகம் நம்மை திருப்தி செய்யாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் உலகத்தை விட பெரியது. மாயை என்ற சொல் 37 முறை இந்த புத்தகத்திலே வருகிறது. அதேபோல சூரியனுக்கு கீழே என்ற வாக்கியமும் 29 முறை வருகிறது. அடுத்ததாக என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன் என்ற வாக்கியமும் அடிக்கடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த புத்தகம் மனிதனுடைய இருதயத்தின் ஆழ்ந்த சிந்தனையை உள்ளடக்கியதாயிருக்கிறது. மனிதன் தன்னுடைய ஆய்வினாலும் சொந்த அறிவினாலும் அடைந்த முடிவான கருத்துக்களை இது கொண்டிருக்கிறது. சாலமோனுடைய இந்த கருத்துக்கள் அவருடைய மனதின் முடிவுகளாயிருந்தாலும், அதை பற்றி நமக்கு சொல்கிற வேத வசனங்கள் ஆவியினாலே ஏவப்பட்டதாயிருக்கிறது. இந்த காரணங்களினாலேதான் மாயை மற்றும் சூரியனுக்கு கீழே மற்றும் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன் என்ற வாக்கியங்கள் இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. நாம் இப்பொழுது பிரசங்கியின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்தை தியானிக்கும்படி கடந்து செல்வோம். இந்த பிரசங்கியின் புத்தகத்திலே காரண காரியங்களையும் இனிய சொற்களையும் நாம் பார்க்க முடியும். இது கோர்வையாக தொகுத்து வழங்கப்பட்ட வசனங்கள் மட்டுமல்ல, இந்த புத்தகம் ஒரு பிரச்சனையை கூறுவதோடு ஆரம்பமாகிறது. இந்த உலகத்தில் எல்லாமே மாயையாயிருக்கிறது என்ற கருத்து நம் முன்னாலே வைக்கப்பட்டு இந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. பின்னர் இதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். பலதரப்பட்ட துறைகளிலே, பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே சாலமோன் இந்த ஆய்வை செய்கிறார். இவைகளிலே திருப்தி செய்யும் ஏதுக்கள் உண்டா என்று தேடி பார்க்கிறார். அறிவியல், இயற்கை விதி, ஞானம், தத்துவம், மகிழ்ச்சி, பொருளியல், இம்மைக்காக வாழ்கின்ற வாழ்க்கை போன்றவற்றினாலே முயற்சி செய்கிறார். மேலும் சமயம் சார்ந்தவை, செல்வம், நீதியை சார்ந்தவை போன்றவற்றினாலேயும் இவருடைய ஆய்வு தொடர்கிறது. பின்னர் இந்த புத்தகத்தின் இறுதி வசனங்களிலே தன்னுடைய ஆய்வுகளின் முடிவை அறிவிக்கிறார். ஒவ்வொரு ஆராய்ச்சியின் முடிவிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற முடிவுகள் யாவும் மனித பிரகாரமானவை. அது தேவனுடைய சத்தியம் அல்ல என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சூரியனுக்கு கீழே வாழும் மனிதனின் எண்ணங்கள். இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதால் வேதத்தினுடைய வார்த்தைகள் மிக துல்லியமானதாய் இருக்கிறது. இதற்கு ஆவியின் ஏவுதல் உத்தரவாதம் கொடுக்கிறது. அதற்காக அதில் உள்ள எல்லா கருத்துக்களும் ஆவியின் ஏவுதலின்படியானது என்று சொல்லக்கூடாது. நாம் அந்த வசனத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். யார் கூறினார்கள், எந்த சூழ்நிலையிலே கூறினார்கள், இதை எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். உதாரணமாக யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த நிகழ்ச்சியை ஆவியானவர் ஏவி எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் யூதாஸின் செய்கை ஆவியானவரால் ஏவப்பட்ட செய்கை அல்ல, அது சாத்தானுடைய செயல். அதேபோல சாலமோன் தேவன் இல்லாத ஒரு வழியிலே நிறைவை கண்டடைய முயற்சித்த பொழுது கூறிய எல்லா வாக்கியங்களும் தேவனுடைய சிந்தனைக்கு ஒத்ததாக இல்லை. ஆனால் சாலமோன் கூறிய யாவையும் மிக துல்லியமாக ஆவியானவரால் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பிரசங்கி 1:1 பாருங்கள். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். இந்த வசனம் சாலமோனை தவிர வேறு யாருக்கும் மிக சரியாக பொருந்தாது. தாவீதிற்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் சாலமோன் ஒருவனே எருசலேமின் ராஜாவாயிருந்தவன். சாலமோன் ஒரு தத்துவ ஞானியும் கூட. அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த ஞானமும் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் நாம் நினைப்பதைப் போன்றல்லாமல் சற்று வித்தியாசமானதாகவே காணப்பட்டது. சாலமோனுக்கு ஆவிக்குரிய ஞானம் கொடுக்கப்பட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஞானத்தை அவன் கேட்கக்கூட இல்லை என்று வசனத்திலே பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 3:9 சாலமோனுடைய ஜபத்தை கவனியுங்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். எனவே தேவன் அவன் கேட்டுக்கொண்டபடியே ஆளுகை செய்வதற்கான ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். எனவே சாலமோன் நாட்டை ஆளுவதிலே, பொருளாதாரம் போன்றவற்றிலே மிக சிறந்த பணியை செய்தார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் சமாதானத்தை தன் நாட்டிலே கொண்டு வந்தார். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் அவருடைய தேசத்திற்கு வந்து கற்றுக்கொள்ளவும் சாலமோனுடைய ஞானத்தை அடையவும் விரும்பினார்கள். தேவனுடைய ஆலயத்திலே பாவிகளுக்காக செலுத்தப்படும் பலிகள் மூலமாக தேவனை குறித்த சாட்சி அவர் கொடுத்தார். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து வந்த சேபா என்ற அரசியும் இந்த காரியங்களையே அறிந்து கொண்டாள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே சாலமோன் ஞானம் பெற்றவராக இல்லை என்றே நாம் அறிய முடிகிறது. இங்கே சாலமோன் தேவனுக்கு வெளியில் இருந்து ஆய்வை மேற்கொள்கிறார். சூரியனுக்கு கீழே உள்ள மனிதனாய் அவர் இதை செய்தார். சூரியனுக்கு கீழே இருக்கிற மனிதனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. எபேசியர் 3:3 பார்க்கிறது போல இந்த தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். பிரசங்கி 2:2 மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். மாயை என்பது வெறுமையை குறிக்கிறது. எந்த ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வீணாக செலவழிப்பதை இது குறிக்கிறது. அதாவது மிருகம் அல்லது பறவை போல வாழ்வதை போன்று வாழ்க்கை நடத்துவதை இது அர்த்தப்படுத்துகிறது. இந்த அநேக புகழ்பெற்ற மனிதர்களும் கூட இவ்வாறுதான் வாழ்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான். இப்படிப்பட்ட அநேகரை நீங்களும் கூட சந்தித்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே நோக்கம் என்ன என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்வார்கள். அதனை அடுத்து உங்கள் நோக்கம் என்ன என்று கேட்டால் அவர்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களிலே பலருக்கு நித்தியத்தை பற்றிய அறிவில்லை. எனவே எந்த நோக்கமோ குறிக்கோளோ அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. வழிகளை செவ்வைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு நேராய் ஓடுகிற வழியை பற்றிச் செல்ல வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாமல் மாயையான வாழ்க்கை நடத்துகிறார்கள். இது வெறுமையான பெரிய பையை சுமந்து செல்வது போல காணப்படுகிறது இல்லையா? இதுவும் சாலமோனுடைய முடிவான எண்ணங்களில் ஒன்று. எல்லாம் மாயை. நீதிமொழியின் புத்தகத்திலே ஞானமாகிய முத்துக்களை சாலமோன் தருகிறதை நாம் பார்த்தோம். இங்கே பிரசங்கியிலே அறிவீனமாகிய சிறு கற்களை தருகிறார். உன்னத பாட்டிலே பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அன்பே முக்கியமான கருத்தாய் வருகிறது. எனவே ஞானம், அறிவீனம், அன்பு இந்த மூன்று துறைகளிலேயும் சாலமோன் கை தேர்ந்தவராய் காணப்படுகிறார். எவ்வாறு மூடத்தனமாக காணப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆட்சியிலே ஞானமாகவும் அன்பு வாழ்க்கையிலே சிறந்தவராகவும் காணப்பட்டார். சாலமோன் ஒரு சிறந்த ஞானிதான். ஆனால் அவரை போல அறிவீனமான ஆய்வை செய்தவரும் யாரும் இருக்க முடியாது. இவர் வெளிப்பாடுகளுக்கு ஒரு புதிராகவும் வேதத்திற்கு முரண்பாடு போன்றும் காணப்படுகிறவராயும் இருக்கிறார். மிகவும் சிறந்த ஞானி பெரிய மூடராகவும் இருக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் இதை வெளிப்படுத்துகிறது. மாயை மாயை எல்லாம் மாயை என்பது தேவன் இல்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. சூரியனுக்கு கீழே உள்ள மனிதன் வாழ்க்கையிலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று முயற்சிப்பதனால் ஏற்படுகிற விளைவுதான் இது. ஒரு சிலரை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் எப்பொழுதும் போதையை நாடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களோடு நீங்கள் பேசி பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் மனதில் இருக்கிற கசப்பான சூழ்நிலையை அறிய முடியும். போதையில் முயற்சித்தும் அந்த கசப்பு மறையாமல் இன்னும் அதிகமாகவே அவர்களுக்கு கசப்பு காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதை தொடர்ந்துள்ள வசனங்களிலே இதற்கான பரிசோதனை நடைபெறுவதை நாம் கவனிக்க வேண்டும். இதிலே வாழ்வின் அனுபவங்களை கசக்கி பிழிந்து அதிலிருந்து சாறு எடுத்து சில முடிவுகளை சாலமோன் தரப்போகிறார். பிரசங்கி முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? சூரியனுக்கு கீழே என்பதை நாம் எப்பொழுதும் மனதிலே கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய கண்ணோட்டம், இது தேவனுடைய கருத்து அல்லது தேவனுடைய கண்ணோட்டம் அல்ல. சாலமோனுடைய பரிசோதனைகள் பிரசங்கி முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து 12 அதிகாரம் 12 வசனம் வரை உள்ள வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது பரிசோதனையை சாலமோன் அறிவியலிலே செய்கிறார், இயற்கை விதிகளை ஆராய்கிறார். சாலமோன் அண்டைய நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது உண்மையாகவே நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் காரியமாயிருக்கிறது. மனிதன் இயற்கையை ஆராய்வதை இன்று வரை செய்து கொண்டுதான் இருக்கிறான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அநேக காலங்களை அதற்காக செலவு செய்து இதை செய்து கொண்டே இருக்கிறான். இந்த பிரசங்கின் புத்தகம் இந்த இயற்கை விதிகளை கூறுவதிலே சிறந்ததாயிருக்கிறது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 4 வசனம் பாருங்கள், ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது, ஆனால் மனிதனோ நிலைக்கிறதில்லை. அவன் தற்காலிகமானவன். இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் பழங்கால மனிதர்களை விட அநேக காரியங்களிலே வேறுபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அதுபோல இனிவரும் சந்ததியும் நம்மை விட அநேக காரியங்களிலே முன்னேறினவர்களாக வேறுபட்டவர்களாக காணப்பட போகிறார்கள். ஆனாலும் மனிதன் தற்காலிகமானவனே. மனித இனம் இருந்து கொண்டேதான் இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகள் பிறந்து மனித இனம் பெருகிக் கொண்டே வருகிறது. என்றாலும் ஆதியில் இருந்த அதே மனிதன் தொடர்ந்து உயிர் வாழ்கிறதில்லை. நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியிலே இருந்ததில்லை. அதேபோல அடுத்து வரும் 100 ஆண்டுகள் வரை நாம் இங்கே இருக்கப் போவதில்லை. நம்முடைய ஆயுள் காலம் வரை பூமியிலே வாழ்கிறோம். பிறகு மற்றொரு சந்ததி வருகிறது. இதைத்தான் சாலமோன் ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது என்று கூறுகிறார். தேவனுடைய படைப்பிலே மனிதனுடைய வாழ்நாள் பெரும் தோல்வியை தழுவியுள்ளது. மனிதன் சில ஆண்டு காலமே உயிர் வாழ்கிறான். ஆனால் சில மரங்களை பாருங்கள், அவைகள் பல நூற்றாண்டுகளாக உயிர் வாழ்கின்றன. வட கலிபோர்னியாவில் உள்ள சில மரங்கள், அதாவது ரெட்வுட் ட்ரீஸ் என்று சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்திலிருந்தே இருக்கின்றன, இன்னும் அவை உயிர் வாழ்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இதேபோல பாறைகளை பாருங்கள், பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அவைகள் இருக்கின்றன என்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பூமி எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் ஒரு மனிதன் தோன்றும் முன்னரே அது தோன்றிவிட்டது என்பதை குறித்து நாம் உறுதியாய் சொல்ல முடியும். மேலும் நாம் இந்த பூமியை விட்டு சென்ற பிறகும் பூமி இருக்கப் போகிறது என்பதை குறித்தும் சந்தேகமில்லை. இந்த விதமாக நாம் ஆராயும் பொழுது இது வாழ்வை பற்றிய ஒரு பரிமாணத்தை கொடுக்கிறது. இது சோர்வை கொண்டுவரக்கூடியதாகவும் உற்சாகத்தை இழக்கச் செய்கிறதாயும் இருக்கிறது. மனிதன் தான் எந்த விதமாய் இருக்கிறான் என்று அவன் சிந்திப்பதைப் போல அவன் இல்லை. நாம் அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே சில சிறந்த வாக்கியங்களை பார்க்கப் போகிறோம். அதிலே சாலமோன் இயற்கை விதியை ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவர் அறிந்து கொண்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைய அறிவியல் உலகத்திற்கு இது அடிப்படையாயிருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது அது நமக்கு ஆச்சரியமானதாயிருக்கிறது. சாலமோன் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டபொழுது தேவனோடு உள்ள தொடர்பை குறித்த ஞானத்தையோ தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ தேவையான ஞானத்தையோ கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்திலே எதை கேட்கும் பொழுதும் அவருடைய சித்தத்துக்கே ஒப்புவித்து நாம் கேட்க வேண்டும். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். இது மனித கண்ணோட்டத்திலேயே எதையும் பார்க்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. கர்த்தரை அறிந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் என்ன, உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதும் அவருக்கு சாட்சியாக வாழ்வதும் மட்டுமே சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாயிருக்கும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான மகிழ்ச்சி இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். பணமா அல்லது பதவியா அல்லது பேரா அல்லது புகழா, உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும் மாயை மாயை எல்லாம் மாயை என்றுதான் கூறுவீர்கள். இயேசு என் பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்த்தார் என்பதை பூரணமாக விசுவாசித்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்கிறது மட்டுமல்ல, முழு ஆளுகையையும் கொடுக்கும் பொழுது நான் ஏன் வாழ்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு வராது. நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மலரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, பிரசங்கியின் புத்தகத்தை குறித்த சில முகவுரையான காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. நாங்களும் மதியீனத்தின் மத்தியிலே இருக்கிறவர்களாக நீர் எங்களை காண்பீர் என்றால் மெய்யான ஞானத்தை எங்களுக்கு தாரும். அர்த்தமுள்ள வாழ்க்கை, மன அமைதி தரும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறை குற்றங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டும். நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் நீர் எங்களுக்கு தரும் நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழி நடத்தும்ப்பா. நாங்கள் எந்த காரியங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம் என்பதிலேயும் கவனமுள்ளவர்களாய் காணப்பட நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12.